சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 95 அத்தியாயம் விளக்கம். ராணிக்கு உதவும் ஓர் ஆசியாலும் ரத போட்டியில் அவர் குதிரைகளை நான் வெற்றியுடன் நடத்தியதாலுமே யவன இளவரசர் எனக்கு உதவினார். என்னுடன் மரக்களத்தில் அவர் அனுப்பியிருக்கும் யவன வீரர்களில் இருவர் அவருடைய மெய்க்காவலர். அவர்களையும் வலிமாவையும் அனுப்பியதால் தான் டைபீரியஸ் வந்திருக்கும் மரக்கலங்கள் தன்னை சேர்ந்தவை என்று இன்னும் நம்பியிருக்கிறார். அந்த நம்பிக்கை உடைந்தால் அந்த மரக்கலங்களின் படகுகளையும் ஏன் மரக்கலங்களை அழிக்க கூட வழி தெரியும் டைபீரியஸிற்கு. ஆகவே ஒரு பக்கம் டைபீரியஸிற்கு நம்பிக்கை உண்டாக்குவோம், மற்றொரு பக்கம் யவன மாலுமிகளுக்கு அவர்கள் அரசு இங்கு நிறுவப்படும் என்ற நம்பிக்கை உறுதிப்படுவதற்கும் ஓர் மூண்டால் பெரும் பண லாபம் இருப்பதாக கொள்ளைக்கார மாலுமிகளுக்கு ஆசை காட்டுவதற்கும் கூடிய வரையில் என் உண்மை நோக்கங்களை மறைத்துக் கொண்டேன். கொள்ளைக்கார மாலுமிகளுக்கு ஆசை காட்டுவதற்காக வேண்டுமென்றே சேரன் போர்க்கப்பல்கள் இரண்டை கைப்பற்றினேன். ஆகையால் இப்பொழுது என்னை டைபீரியஸ் தனக்கு உதவ யவன இளவரசன் அனுப்பிய கையாளாக நினைக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் தங்களுக்கு பணம் திரட்டித்தர வந்திருக்கும் தலைமை கொள்ளைக்காரனாக நினைக்கின்றார்கள். இளம் சொழியன் சற்று பேச்சை நிறுத்தி ஏதோ யோசித்து தானே தலையை அசைத்துக் கொண்டான். பிறகு தொடர்ந்து பேச்சை, ஆமல்லி, ஆம், யார் யார் என்னை பற்றி எப்படி எப்படி நினைக்க வேண்டும் என்று எண்ணமிட்டேனோ அப்படி அப்படி நினைக்கச் செய்தேன். பலர் குழப்பத்தில் தான் நான் எனது பணியை நிறைவேற்ற முடியும். ஆகவே நீ கோடாரி காம்பு என்று குற்றம் சாட்டியதை மரக்கலத்தின் அறையை காவல் புரிந்த யவனர்கள் கேட்கட்டும் என்று விட்டேன். அதற்காகவே அவர்களையும் உன்னுடன் படகில் அழைத்து வந்து அவர்களை ஊருக்கு செல்ல பணித்து உன்னை மட்டும் தூக்கி வந்தேன். அள்ளி சற்றென்று இடைமறித்து, தூக்கி வருவானேன், என்னால் நடக்க முடியாதா என்று கேட்டாள். முடியும் அள்ளி, ஆனால் உன்னை திடீரென்று சுதந்திரமாய் நடக்க விடுவதில் ஆபத்துக்கள் இருந்தன என்றான் படைத்தலைவன்.
என்ன ஆபத்து என்று வினவினாள் அள்ளி.
நம்முடன் படகில் வந்த யவன மாலுமிகள் சந்தேகப்படலாம். உன்னை நான் பலாத்காரமாக தூக்கி கொண்டு போகின்றேன் என்று நினைப்பார்கள். யவனர் மனோ தத்துவத்தை பற்றி நீ அறிய வேண்டுமல்லி. உன்னை நான் தூக்கி கொண்டு வடக்கு திட்டி வாசல் வழியாக நுழைந்த போது யவன காவலர் சிரித்ததை நீ பார்த்திருக்க முடியாது. உன்னை தான் போர்வையால் மூடியிருந்தேன், ஆனால் நான் கவனித்தேன். குளித்தவன் போல் தள்ளாடி நடந்த போதும் கவனித்தேன் என்று சொன்னான் படைத்தலைவன்.
எதற்காக இந்த நாடகம் எல்லாம் என்று கேட்டாள் அல்லி.
புரியவில்லையா அல்லி? படையில் வந்த யவன மாலுமிகளிடம் உன் காது படத்தானே சொன்னேன் இந்த வேவுக்காரி வந்திருப்பது டைபீரியஸிற்கு தெரிய வேண்டாம் என்று?
ஆம் சொன்னீர்கள்.
சொன்னதும் உன்னை அள்ளி தோல்மேல் போட்டுக்கொண்டேன், போர்வியால் மூடினேன். என்ன நினைத்திருப்பார்கள் யவன மாலுமிகள்? அள்ளி மௌனம் சாதித்தாள். வெட்கத்தால் அவள் முகம் சிவந்தது, இதயம் படபடத்தது,
பிராணனே போய்விடும் போல் இருந்தது.
படைத்தலைவன் அவள் உணர்ச்சிகளை முகபாவத்திலே புரிந்து கொண்டான். ஆமல்லி, என்னை பஞ்சமா பாதகனாக்கி கொண்டேன். யவன மாலுமிகள் என் எண்ணத்தை தவறாக புரிந்து கொள்ளட்டும் என்று தான் அந்த நாடகம் ஆடினேன். திட்டி வாசல் வழியாக குடித்தவன் போல் வந்ததற்கும் அதுதான் காரணம். நான் இங்கு வந்ததை பற்றி செய்தி போகும் டைபீரியஸிற்கு சதிகாரனாக அல்ல, அவனை முறியடிக்க முயலும் படைத்தலைவனாக அல்ல, குடிகாரன் அடத்தை கெட்டவன் என்று போகும். அதுவும் இந்த மாளிகைக்கு நான் வந்திருப்பதை அறிந்தால் சிறிதும் சந்தேகப்பட மாட்டான் டைபீரியஸ் என்றான். அள்ளி எதுவுமே பேசவில்லை. நிற்க முடியாமல் மீண்டும் நகர்ந்து பஞ்சனையில் உட்கார்ந்த தலையை கவிழ்த்து கொண்டாள். அவள் கண்கள் நீரையும் முகுத்தன.
எத்தனை அபாண்டம் என்மேல்
என்று நெஞ்சம் உருகினாள். அவள் நிலையை பார்த்த ராணி சற்றே வெகுண்டு படைத்தலைவனை நோக்கி,
அந்த பெண்ணின் மனத்தை ஏன் புண்படுத்தினீர்கள் படைத்தலைவரே? எதை பெண்களிடம் பேசலாம் பேசக்கூடாது என்ற பண்பை சாம்பிராணி நாட்டில் எழுந்துவிட்டீர்களா
என்று வினவினாள். படைத்தலைவன் இதழ்களில் வறண்ட சிரிப்பு ஒன்று படர்ந்தது. ராணி, என் தங்கையின் மானத்தில் எனக்கு பங்கில்லையா? அள்ளி யார் என்பதை யாருமே அறியக்கூடாது என்பதற்காக தானே அவள் மீது போர்வையை போர்த்தினேன். அதற்காகத்தான் இங்கு கொண்டு வந்தேன் என்றான் இளம் சொழியன்.
அதற்காக இங்கு கொண்டு வந்தீர்களா? அப்படி என்ன விசேஷம் இந்த மாளிகையில்?
ராணியின் கேள்வியில் வியப்பு தட்டியது. இந்த மாளிகை ஒரு காலத்தில் சோழர் படை உபத்தலைவனுடைய குடிவீடாக இருந்தது என்றான் படைத்தலைவன்.
அது தெரியும் எனக்கு என்றாள் ராணி.
பிறகு கரிகால ரகசிய படை வீடாக இருந்தது.
அதுவும் தெரியும்.
சில காலமாக இந்த வீடு யவன மாலுமிகளின் கேளிக்கை கூடமாக மாறியிருக்கிறது. என்னை மயக்க துளிகள் கொடுத்து யவன மரக்களத்தில் அனுப்பிய சில நாட்களுக்கெல்லாம் இந்த கரிகாலர் சதிக்கூடமாயிற்று. பிறகு டைபீரியஸ் இதை கேளிக்கை கூடமாகவும் மது ஆறாக ஓடும் குடிக்கும் இடமாகவும் மாற்றினார். இந்த வீடு மறுவூர் பக்கத்துக்கும் பட்டின பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிறது, தோப்புக்குள் மறைந்திருக்கிறது. ஆகையால் என்றும் புகாருக்குள் சிறு கோட்டையாக மாறலாம் என்பது டைபீரியஸிற்கு தெரியும். ஆகவே இதை நாணயமாக வாழும் யாரும் அணுகக்கூடாத பயங்கர ஸ்தலமாக அடித்து விட்டான் யவனர் கடற்படை தலைவன்.
அது எப்படி தங்களிடம் வந்தது?
கேளிக்கை கூடம் வைத்திருந்த யவனிடமிருந்து பொன்னை கொட்டி மீட்டுக் கொண்டேன். ஆனால் இதன் கெட்ட பெயர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிலைநிறுத்த பகல் நேரங்களில் இன்னும் இங்கு யவனர்களுக்கு மது வழங்கப்படுகிறது.
அப்படியானால் ஏன் எங்களை இங்கு வரவழைத்தீர்கள்
என்று கோபத்தோடு கேட்டாள் ராணி. அள்ளி கேட்கவில்லை. தலையை தூக்கி எரித்து விடுவது போல படைத்தலைவனை நோக்கினாள்.
அலிமாவின் முகத்தில் மட்டும் எந்த உணர்ச்சியும் இல்லை. படைத்தலைவன் இருமுறை அறையில் உலாவினான். பிறகு நின்று மூன்று பெண்களையும் மாறி மாறி பார்த்தான்.
இங்கு வரவழைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் ராணி. இந்த மாளிகை மீது மட்டும்தான் டைபீரியஸின் கண்கள் உலாவவில்லை. இந்த ஒரு மாளிகையில் தான் நாம் டைபீரியஸ் கண்களில் படாமல் தைரியமாக பேசலாம். பூம்புகாரின் மற்ற எந்த பிராந்தியத்திலும் அவனது ஒற்றர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் நேர்மையானவன் என்று பெயர் பெற்ற சோழர் படை உபத்தலைவன் ஒருவேளை மீண்டாலும் யவனர் கேளிக்கை கூடத்தில் நுழைய மாட்டான் என்ற நம்பிக்கை டைபீரியஸிற்கு உண்டு. யவன நாட்டு ராணியையோ சோழ நாட்டு பிற்கால ராணியையோ தன்னுடைய சீட பெண்ணும் சாம்ராணி நாட்டு மன்னனின் வளர்ப்பு பெண்ணுமான அலிமாவையோ அவன் இங்கு எதிர்பார்க்க மாட்டான். ஆகையால் தான் வரவழைத்தேன். இந்த நாடு போர் மூலம் தருவாயில் இருக்கிறது ராணி. போர் மூண்டால் எத்தனை உயிர்கள் நாசமாகும், எத்தனை பெண்களின் கற்பு பாதிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அச்சேதத்தை எண்ணித்தான் நமது பெயர்கள் கேட்டாலும் கெடட்டும் என்று எண்ணினேன். பெருவாரியான மக்களின் நலனுக்காக நாம் நமது உயிர் நற்பெயர் எதையும் இழப்பது தவறாகாது. ஆகையால் தான் இங்கு உங்களை அழைத்தேன். பொழுது விடிய ஒரு ஜாமமே இருக்கிறது, அதற்குள்ளாக நாம் பேசி முடித்தாக வேண்டும். நீங்கள் மூவரும் இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சொல்கின்றேன், கேளுங்கள்
என்று கூறிய படைத்தலைவன் தன் திட்டங்களை விவரிக்க முற்பட்டு மடியில் இருந்த பட்டு சேலை ஒன்றை எடுத்து மஞ்சத்தில் விரித்து
இதோ பாருங்கள்
என்று அந்த மூன்று பெண்களையும் அருகில் அழைத்தான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.